கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் எதற்காக கூடி வந்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். அருமையான சகோதரன் பிரசாத், அருமையான சகோதரி மேபல் கிறிஸ்திக்கு ஆண்டவர் தாமே பெண் குழந்தையை கொடுத்து ஆசி வைத்திருக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று எழுதியிருக்கிற வண்ணமாக அவங்களுடைய விவாக யூனியனை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு அருமையான பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். அந்த பெண் வளர்ந்து இதோ சிறு பெண்ணாக இருந்து இப்பொழுது அவள் வாலிப வயதை அடைந்திருக்கிறார். எல்லாமே அது ஒரு கர்த்தருடைய கிருபை தான். அதற்காக நம்ம சோதனை செலுத்தும்படியாக, அவளுக்காக நம்ம ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அவருடைய குடும்பத்தார் மற்றும் சபையார் எல்லாரும் வந்திருக்கிறீங்க. இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் வந்திருக்கிறீங்க. எல்லாரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மனுஷனை அவ்விதமாக உண்டாக்கியிருக்கிறார், ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கியிருக்கிறார், தேவ சாயலாக உண்டாக்கியிருக்கிறார். ஆணுடைய சிருஷ்டிப்பு வேற, பெண்ணுடைய சிருஷ்டிப்பு வேற. அதனால் பெண்ணை ஆண்டவர் வந்து ஒரு வித்தியாசமான முறையிலே டிசைன் பண்ணியிருக்கிறார். அந்த பெண் சிறு பெண்ணாக இருந்து பின்பு வால வயதை அடைய வேண்டும். அதன் பின்பு பல ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கிறது. இப்படியாக ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் வந்து பல பிரயாத்தை கொடுத்துருக்கிறார், ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃபை கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் இன்றைய தினத்திலே நம்ம அருமையான சௌரி ஃபெல்சியா ஆசனத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். அவள் இதுவரைக்கும் சிறு பெண்ணாக இருந்தால் இப்பொழுது அவள் வந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாள். அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறதுக்காக நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அவள் சிறு பெண்ணில் இருந்து இவன் வேர்ஜினாக மாறியிருக்கிறாள், கன்னிகையாக மாறியிருக்கிறாள். கன்னிகை பிரயாத்தை அடைந்திருக்கிறாள், கர்த்தர் அதை கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவ்விதமாக ஒரு பெண்ணை சிருஷ்டித்திருக்கிறார். இப்பொழுது அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாள் என்பது நம்ம எல்லாருக்கும் உறுதியாக அது அறிவிக்கப்படுகிறது. இந்த பிராயமானது மிக முக்கியமான பிராயம். வாலிப வயதை அடைவது மிக முக்கியமான பிராயம். இந்த பிராயத்தில் தான் கர்த்தரை நம்ம நினைக்க வேண்டும் என்று பைபிளில் எழுதியிருக்கிறது. பிரசங்கி 12:1
நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை.
நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. Remember now thy creator in the days of thy youth. நீ உன் வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியை அருமையாக உண்டாக்கியிருக்கிறார், ரொம்ப ஞானமாக உண்டாக்கியிருக்கிறார். எல்லா சிருஷ்டிகளையும் ஆண்டவர் ஞானமாக உண்டாக்கியிருக்கிறார். மனுஷனை ஆண்டவர் தம்முடைய சாயலாக ரொம்ப அருமையாக விசித்திர வினோதமாக அவர் உண்டாக்கியிருக்கிறார். மனுஷங்க எவ்வளோ படிக்கிறாங்க, MBBS படிக்கிறாங்க, MD படிக்கிறாங்க, மருத்துவ துறையில் எவ்வளோ படித்தாலும் இந்த சிருஷ்டிப்பை அவங்களால பூரணமாக அறிந்து கொள்ள முடியவில்லை. அதே போல் மனுஷன் இந்த உலகத்தை எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறான், ஆனாலும் தேவ ஞானத்தை அறிய முடியாது. அவர் அளவிடப்படத்தக்கவராக இருக்கிறார். இஸ் அன் இன்ஃபினிட் காட். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் வந்து இப்படி ஒரு ஸ்டேஜ் வச்சிருக்கிறார். ஃபெல்சியா ஆசனத் வந்து இப்பொழுது வாலிப வயதை அடைந்திருக்கிறாள். இந்த நேரத்தில் தான் அவள் வந்து கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும். அவள் ஒரு புத்தியுள்ள கன்னியாக, அவள் கற்புள்ள ஒரு கன்னியாக, அவள் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜீவிக்க வேண்டிய பிரயத்தை அடைந்திருக்கிறாள். இதுவரைக்கும் அவள் செய்த தவறுகளை ஆண்டவர் கணக்கில் வைப்பதில்லை. இப்பொழுது அவள் ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி அடைந்திருக்கிறாள். இனிமேல் அவள் தவறு செய்தால் ஆண்டவர் எல்லாத்தையுமே கணக்கில் வைப்பார். அவள் செய்ய போகிற நல்ல காரியங்களையும் ஆண்டவர் கணக்கில் வைப்பார். நல்ல காரியங்களுக்கு ஆண்டவர் ரிவார்ட் பண்ணுவார். இதோ தவறுகளுக்கு சிக்ஷை கொடுக்கப்படும். அதான் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அதே பிரசங்கி புஸ்தகத்தில் 11:9 வாசிக்கலாம். பிரசங்கி 11:9
வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரி பார்க்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி.
வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரி பார்க்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார் என்று அறி. For all these things, God will bring thee into judgment. அதனால் இப்பொழுது அவள் ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி அடைந்திருக்கிறாள். இதிலிருந்து ஆண்டவர் கணக்கு வைக்கிறார். நம்முடைய நெஞ்சின் நினைவிலும் இதயத்தினுடைய நினைவிலையும் நம்ம நடந்தால், கண்ணின் காட்சியிலே நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் எல்லாத்தையும் கொண்டு நியாயத்திலே கொண்டு வைப்பார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால் ரெண்டு விதமான வாழ்க்கை வாழலாம். சூஸ் பண்ணுறது அந்த பெண்ணு, அந்த வாலிபனுடைய அது அவனுக்கு அந்த சாய்ஸை கொடுக்குறார். அதனால் சூஸ் பண்ணுற சாய்ஸ் என்னென்னா, கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கலாம் அல்லது நெஞ்சின் நினைவிலும் கண்ணின் காட்சியிலையும் நடக்கலாம். இது ரெண்டு இப்பொழுது அவளுக்கு முன்பாக ஆண்டவர் அங்கே அந்த ரெண்டு வழியை வைத்திருக்கிறார். ஜீவ வழி, என்னோட தன்னுடைய சொந்த வழி. உன் வாலிப பிராயத்தில் உன் சிசிகரை நினை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அதனால் ஃபெல்சியா ஆஸ்நாத் இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையின்படி வளர்க்கப்பட்டிருக்கிறாள். இனிமேலும் அவள் அதிகமாக ஆண்டவரை நேசிப்பாள் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமேன்.
ஆமென்.
அதாவது பைபிளிலிருந்து ஒரு பெண்ணை குறித்து மூன்று காரியங்களை சொல்லி நான் இந்த பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் நல்லா கவனமாக கவனியுங்க. பைபிளில் நமக்கு அநேக பெண்களை குறித்து எழுதியிருக்குது. அதனால் ஃபெல்சியாவுக்கு என்ன பேச வேண்டும் என்று கடந்த நாளில் ஜெபிக்கும் பொழுது எனக்கு வந்து எஸ்தரை குறித்து பேசும்படியாக ஆண்டவர் உணர்த்திவித்தார். அதனால் எஸ்தரை குறித்து எவ்வளோ பிரசங்கத்தை நம்ம கேட்டிருந்தாலும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு மூணு காரியங்களை சொல்லுகிறேன். அந்த லைஃப் வந்து ஃபெல்சியா லைஃபுக்கு மேட்ச் ஆகுது. பைபிளில் நம்மளுடைய லைஃபை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கிறது என்பதை இந்த பைபிள் வெளிப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது என்பதை இந்த பைபிள் வெளிப்படுத்துகிறது. நீங்கள் ஏதோ ஒரு பைபிள் கேரக்டரோடு கூட ஐடென்டிஃபை பண்ணப்பட வேண்டும். அதனால் ஃபெல்சியா லைஃபை கொண்டு போயிட்டு நான் வந்து எஸ்தர் லைஃபோடு ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது அவளுக்கு அது மேட்ச் ஆகிறது, அவளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதலாவதாக எஸ்தர்கிட்ட நம்ம காண்கிற காரியம் என்னவென்றால், அவள் ஒரு மேலான ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டாள். ஷி வாஸ் ரைஸ்ட் இன் எ ஹையர் பொசிஷன். எஸ்தர் வந்து ஒரு மேலான சாணம், இருக்கிறதுலேயே மேலான ஒரு சாணத்துக்கு உயர்த்தப்பட்டாள். அதே போல் பெல்சியா ஆசனத்தை கர்த்தர் ஒரு மேலான சாணத்துக்கு உயர்த்துவார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதற்காக தான் நான் ஜெபிக்க வந்திருக்கிறோம். இல்லை, பைபிளில் எல்லா பெண்களும் உயர்த்தப்பட்டாங்க, ஆனால் எஸ்தர் வந்து மிக அதிக உயரமான சாணத்துக்கு உயர்த்தப்பட்டாள் என்று நம்ம பைபிளில் காண்கிறோம். எஸ்தர் ரெண்டாம் அதிகாரம் 17 வசனத்தில் வாசிக்கலாம்.
ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜா கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான்.
ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். The king loved Esther above all the women. அவன் ராஜா கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீயாக்கினான். He set the royal crown upon her head and made her queen. அவள் குயினாக உயர்த்தப்பட்டாள். இருக்கிறதுலே மிக உயர்ந்த ஸ்தானம் குயின். ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுக்கிற உயர்ந்த ஸ்தானம் குயின். அமீன். எஸ்தர் ஒரு சாதாரண ஒரு பெண், ஒரு சாதாரண குடும்பத்திலே வாழ்கிறாள். மொர்தேக்காய் அவளை வளர்த்து கொண்டு வருகிறான். அவள் வந்து எங்கே பிறந்திருக்க வேண்டும் என்றால், அவள் எருசலேமிலே பிறந்திருக்க வேண்டும். அங்கே அவள் பிறந்து வளர்ந்திருக்க வேண்டும். ஆனால் சூழ்நிலை காரணமாக அவள் இப்பொழுது எங்கே இருக்கனா, பெர்சியாவில் இருக்கிறாள். சூசான் அரண்மனையிலே பெர்சியாவில் இருக்கிறாள். சூசான் என்ற இடத்திலே பெர்சியாவில் இருக்கிறாள். அதனால் பெர்சியானா இன்னைக்கு இருக்கிற ஈரான். இன்னைக்கு இருக்கிற ஈரான் தான் பெர்சியா. பாபிலோன் என்றால் இன்றைக்கு இருக்கிற ஈராக். பைபிளில் பாபிலோன் அது வந்து பெர்சியா என்று எழுதும் பொழுது அங்கே எஸ்தர் எங்கே இருக்கிறார் என்றால் இப்பொழுது பெர்சியாவில் இருக்கிறார். ஆனால் அவள் யார் என்றால், அவள் வந்து பெனிமின் கோத்திரத்தை சேர்ந்தவள், அவள் இஸ்ரவேல் நாட்டை சேர்ந்தவள். ஆனால் இப்பொழுது அவள் இருக்கிற இடம் வந்து ஈரானில் இருக்கிறாள். அதே போல நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்னா, ஏதேன் தோட்டத்தில் நீங்களும் நானும் பிறந்திருக்கணும். பிரசங்கத்தை நல்லா கேவனிங்க, உங்க வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது. நம்ம எல்லாரும் ஏதேனில் பிறந்திருக்கணும். ஆதான் ஏவாள் பாவம் செய்யலைன்னா நம்ம எல்லாரும் ஏதேனில் பிறந்திருக்கணும். இந்த உலகமானது ரொம்ப அழகா இருந்தது. இந்த உலகத்தை நம்ம ஆளுகை செய்திருக்க வேண்டும். ஆனால் ஆடம் அண்ட் ஈவ் வந்து தேவனுடைய வார்த்தையை மீறினபடினாலே, பாவம் செய்தபடினாலே, இது அவர்கள் யோதான் ஏதேனை விட்டு துரத்தப்பட்டார்கள். யோ அவள் வந்து யோ ஏதேனுக்கு வெளியே அவர்கள் ஜீவித்தார்கள். அதே போல நம்ம இன்னைக்கு ஏதேனுக்கு வெளியே பிறந்திருக்கிறோம், நம்ம ஏதேனுக்கு உள்ள பிறந்திருக்கணும். காட்ஸ் ஏடனில் பிறந்திருக்கணும். நம்ம இன்னைக்கு சேட்டன்ஸ் ஏடனில் இருக்கிறோம். இந்த பாவ நிறைந்த உலகத்திலே நம்ம இன்னைக்கு பிறந்திருக்கிறோம். அதே போல ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்கிறான் என்றால், தேவனுடைய சிந்தையில இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த உலகம் உண்டாருக்கும் முன்னதாக தேவனுடைய சிந்தையில இருக்கிறான். எபேசியர் 1:4 உலக தோற்றத்துக்கு முன் அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டாரோ. உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னதாகவே நம்ம எங்கே இருந்தோம்னா தேவனுடைய சிந்தையில இருந்தோம். பின்பு என்ன செய்யறால், ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, பெற்றோர்கள் மூலமாக இந்த உலகத்திலே கொண்டு வருகிறார். நம்முடைய பெற்றோர்களை நம்ம சூஸ் பண்ணலை, நம்முடைய நேஷனலிட்டியை நம்ம சூஸ் பண்ணலை. ஆண்டவர் இப்பொழுது இதை ஃபெல்ஷியாவை வந்து தேவனுடைய சிந்தையில இருந்து ஆண்டவர் வந்து அருமையான சகோதரன் பிரசாத் மேபல் கிறிஸ்டி மூலமாக இந்த உலகத்திலே கொண்டு வருகிறார், இந்த சென்னை பட்டணத்திலே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இங்கே வந்து அவர்களுக்கு குமாரத்தியாக பிறக்கத்தக்கதாக அவள் இந்த வார்த்தையிலே வரும்படியாக ஆண்டவர் அவிதமாக சந்தித்திருக்கிறார். சூசிங் வந்து உலக தோற்றத்துக்கு முன்னதாக, பின்பு வார்த்தையானது வரும் பொழுது அந்த வார்த்தை வந்து சந்திக்கும் பொழுது மறுபடி பிறக்கும் பொழுது தேவனுடைய குமாரத்தியாக மாறுகிறார்கள். இதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு எங்கிருந்து வந்தேன்னு தெரியாது, எதற்காக உலகத்தில் வாழுகிறேன்னு தெரியாது, எங்கே போறேன்னு தெரியாது. நிறைய கிறிஸ்தவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற முத்திரையானது உடைக்கப்படவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முத்திரையானது உடைக்கப்பட்டதுனால நம்ம எங்கிருந்து வந்தோம், எதற்காக இங்கே உலகத்தில் இருக்கிறோம், எங்கே போகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய சிந்தையிலேருந்து ஃபெல்ஷியா ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த அருமையான சோரன் பிரசாத் மேபல் கிறிஸ்டிக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அவள் என்ன செய்கிறாள், தன்னுடைய பர்பஸை அறிகிறாள். அதன் பின்பு என்ன செய்கிறாள், அவள் வந்து தேவனிடத்துக்கு போக போகிறாள். ஹல்லேலூயா. She came from God, she go back to God. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்படுவது. உலகத்தில் இன்னைக்கு மக்களுக்கு அது தெரியலை. இந்த பைபிள் நமக்கு அதை விளக்கி சொல்லுகிறது. அதனால் இவள் தேவனுடைய சிந்தையிலேருந்து வந்து உலகத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரால் ஒரு பொசிஷன் கொடுக்கிறார். முதலாவது நம்முடைய பொசிஷன் என்ன என்பதை அறிய வேண்டும். இப்போ எஸ்தருக்கு வந்து அவளுடைய பொசிஷன் என்னன்னு அவளுக்கு தெரியாது. மொர்தேக்காயிடத்திலே வளர்ந்து வருகிறாள். மொர்தேக்காய் இவளை வந்து அவளுடைய கேரக்டரை மோல்டு பண்ணுகிறான். அவளுடைய கேரக்டரை மோல்டு பண்ணி நல்ல ஒரு ஆவிக்குரிய பெண்ணாக அவன் அவளை வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த பெண் அழகான ஒரு பெண் என்று சொல்லப்பட்டிருக்குது. 7 வாசிக்கலாம். 2:7.
அவள் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாக எஸ்தரனும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தாள்.
இது அவள் அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவளாய் இருந்தாள். மொர்தேக்காய் அவளை தன் குமார்த்தியாக எடுத்துக்கொண்டான். The maid was fair and beautiful. இப்பொழுது ஆசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேராக பியூட்டிஃபுல்லாக இருக்கிறார். இப்போ ஆசனத்தை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறார். அவள் உண்மையில் வேர்ஜினாக இருக்கிறார். சிறுபனல்ல வேர்ஜின். சாரி கட்டின பிறகு ரொம்ப அழகாக நமக்கு காட்சியிலே தோன்றுகிறாள். அந்த எஸ்தர் வந்து ரூபவதியான பெண், ரொம்ப அழகான ஒரு பெண். மொர்தேக்காய் அவளை வந்து அவளுடைய கேரக்டரை மோல்டு பண்ணி கொண்டிருக்கிறான். ஹேர் கேரக்டர் வாஸ் மோல்டிங் அண்டர் மொர்தேக்காய் மினிஸ்ட்ரி. மொர்தேக்காயினுடைய ஊழியத்தின் நிமித்தமாக அவளுடைய கேரக்டர் மோல்டாகி கொண்டிருக்கிறது. பெல்சியாவுடைய கேரக்டரை இத பிரசாத்தும் மேபல் கிறிஸ்டியும் அவங்க மோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஃபெல்சியா எப்படி இருக்கான்னா உடனே சொல்லுவா நீங்க எப்படி இருக்கேன்னு கேட்போம். இல்லை உனக்கு பிரசங்கெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது பாஸ்டர். உடனே கேள்வி கேட்ட உடனே அருமையா பதில் சொல்லுவோம், ஸ்மைலிங்கா சொல்லுவான். ரொம்ப அன்பான ஒரு பெண், நல்ல ஒரு தாழ்மையான பெண், கத்தரை நேசிக்கிற ஒரு பெண். அந்த பேரண்ட்ஸ் வந்து அவர்களை அந்த பெண்ணை அவிதமாக வளர்த்திருக்கிறார். மொர்தேக்காய் வந்து எஸ்ஆர் கேரக்டரை மோல்டு பண்ணுகிறோம். அந்த மோல்டு பண்ண கேரக்டரை மோல்டு பண்ணினால்தான் அவளுக்கு ஒரு ஹையர் பொசிஷன் கிடைத்தது. என்ன பொசிஷன் என்றால் சி பிகேம் கியூன் ஆஃப் பெர்சியா. பெர்சிய ராஜ்யத்திலே அவள் வந்து அவள் கியூனாக மாறினாள். பெர்சியா ராஜா வந்து யாரு? அகாஸ்வேரஸ். இந்த அகாஸ்வேரஸ் வந்து 127 நாடுகளை ஆளுகை செய்கிறான். ஒரு நாடு ரெண்டு நாடு அல்ல, அல்லது ஒரு ஸ்டேட்டை ஆளுகை செய்யல, 127 நாடுகளை ஆளுகை செய்கிறான். ஃப்ரம் எத்தியோப்பியா டு இந்தியா 127 கண்ட்ரீஸ். அவ்வளோ 127 நாடுகளுக்கு ராஜாவாக இருக்கிறான் என்றால் அவன் ராஜாதி ராஜா கத்தாதி அவன் ராஜாதி ராஜாவாக இருக்கிறான். ஹி வாஸ் எ கிரேட் கிங். அந்த கிரேட் கிங்குக்கு குயினாக மாறும்படியாக அவ்வளவு பெரிய ஸ்தானத்துக்கு அவள் உயர்த்தப்பட்டாள். காரணம் என்னவென்றால் அந்த பேரண்ட்ஸுடைய வளர்ப்பு. அந்த பேரண்ட்ஸ் அவளை வந்து நல்ல கேரக்டராக மோல்டு பண்ணினால அவளுக்கு அந்த ஸ்லாக்கிங் கிடைத்தது. அவள் ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள். அதே சமயத்தில் அழகு மட்டுமல்ல அவளுக்கு குணமும் இருந்தது. சிலருக்கு அழகு இருக்கும், குணம் இருக்காது. இந்த எஸ்ஸருக்கு ரெண்டு தன்மைகளும் இருக்கிறது. ஷி வாஸ் எ பியூட்டிஃபுல் கேர்ள். அதே சமயத்தில் அவளுடைய கேரக்டர் ஆனது மோல்ட் ஆகி கொண்டிருந்தது. ஷி வாஸ் ரைஸ்ட் அப் அண்டர் மொர்தேக்காய் மினிஸ்ட்ரி. மொர்தேக்காய் ஊழியத்தின் கீழாக அவள் வந்து அவள் வளர்க்கப்பட்டாள். நல்லா அருமையான இன்றைக்கு நமக்கு ஒரு மொர்தேக்காய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மொர்தேக்காய் யார் என்றால் அதுதான் தீர்க்கதரிசி ப்ராபெட் வில்லியம் மேரியன் பெனன்கா. எல்லாரும் ஒரு ஸ்தாபனத்தில் வளர்கிறாங்க, அந்த பாஸ்டர் கீழே வளர்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ப்ராபெட் கிடையாது. இன்னைக்கு நமக்கு ஒரு ப்ராபெட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் நம்முடைய மொர்தேக்காய். அந்த ப்ராபெட் ஊழியத்தில் வளர்க்கப்பட்டிருக்கிறாள். மற்ற கிறிஸ்தவங்களுக்கு ப்ராஃபட்னா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு அந்த ஊழியன்னா என்னன்னு தெரியாது. ஆனால் ஃபெல்சியாவுக்கு ஆண்டவர் வந்து ஒரு ப்ராஃபட் மினிஸ்ட்ரியில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பேரண்ட்ஸ் அந்த குடும்பத்தார் எல்லாருமே ப்ராஃபட் மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசி ஊழியத்தில் இருக்கிறாங்க. அந்த தீர்க்கதரிசி ஊழியத்தில் வளர்க்கப்பட்டனால தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. ஸ்தாபனங்கள் அவங்க ஒரு கோட்பாடை வச்சிருப்பாங்க. அந்த சாபனங்கள் ஒருத்தரையும் பரலவராஜ்யம் கொண்டு செல்லாது. தேவனுடைய வார்த்தை தான் பரலவராஜ்யம் கொண்டு சொல்லும். அந்த வார்த்தை யாருக்கு வருகிறது? ஒரு தீர்க்க தரிசிக்கு வருது. God's word always comes to the prophet. அதனால ஒரு மகத்தான தீர்க்க தரிசி, அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதியாக்கப்பட்ட எலியாவின் ஆவியை உடைய ஒரு தீர்க்க தரிசியை கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் அனுப்பினார். உலகம் அதை அறியவில்லை. இந்த மொர்தேக்காய் அதற்கு அடையாளமாக இருக்கிறார். அதனால ஃபெல்சியா எந்த ஊழியத்தில் இருக்கிறாருன்னா ப்ராபெட் மினிஸ்ட்ரியில் இருக்கிறான். அவங்க குடும்பத்தார் எல்லாருமே தீர்க்கதரிசி ஊழியத்தில் இருக்கிறாங்க. அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ஊழியமானது நம்முடைய கேரக்டரை மோல்டு பண்ணுகிறதா இருக்கிறது. நமக்கு டிவைன் நேச்சரை கொண்டு வருகிறது. விசுவாசத்தோடு வல்லமையும், வல்லமையோடு கூட ஞானத்தையும், ஞானத்தோடு கூட இச்ச அடக்கத்தையும், இச்ச அடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோடு தேவ பக்தியும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும், இந்த 8 கேரக்டரை இந்த தீர்க்கதரிசி ஊழியமானது கொண்டு நம்மளை பெர்ஃபெக்ட் மேனாக மாற்றுகிறது. ராப்சருக்கு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறது. அவ்விதமான ஒரு மினிஸ்ட்ரியில இந்த பெண் வளர்க்கப்பட்டிருக்கிறாள். அந்த விதமான ஒரு தலைமையின் கீழ் வளர்க்கப்பட்டிருக்கிறாள். அதனால இவளுக்கு கிரேட் பொசிஷனுக்கு வர வேண்டிய அந்த சூழலை அதனால வந்தது. ராஜா வந்து வசியை புறக்கணித்து விட்டான். வசி வந்து அவள் தனியாக ஒரு விருந்து செய்கிறாள். ராஜாவுடைய 7 பிரதானிகள் வந்து அவளை அழைக்கும் பொழுது அவள் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். எஸ்ஆர் புஸ்தகத்தில் நம்ம விதமாக வாசிக்கிறோம், வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எஸ்ஆர் 1 அதிகாரம் 9-12 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அந்த வசி அவளும் ஒரு அழகான பெண்ணு தான், ஆனால் அவளுக்கு கேரக்டர் இல்லை. அவளும் ரொம்ப அழகான பெண்ணு தான், அவளுக்கு கொஞ்சம் கூட ஒரு கீழ்ப்படுகிற சுவாபம் இல்லை, அவளுக்கு ஒப்பு கொடுக்கிற சுவாபம் சப்மிஷன் அவள்கிட்ட இல்லை, ஒபீடியன்ஸ் அவன்கிட்ட இல்லை. அதனால ராஜாவின் ஏழு பிரதானிகள் வந்து, ராஜா உன்னை அழைக்கிறார், நீ எல்லாருக்கும் முன்பாக வந்து உன்னை நீ காண்பிக்க வேண்டும், ராஜாவோடு அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவள் நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம்.
ராஜஸ்திரியாக வஸ்தியும் ராஜாவாகிய அகசுவரின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தால், ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாக வஸ்தி வரமாட்டேன் என்றால்,
இதோ ராஜஸ்திரியாக ஸ்திரீ வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். ஏழு பிரதானிகள், அதான் ஏழு பிரதானிகள் வந்து பவுல், இரேனிஸ், மார்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, பிரன்ஹேம், ஏழு பிரதானிகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவருடைய வலது கரத்தில் இந்த ஏழு நட்சத்திரங்கள் அவங்க தான். அதனால ஏழு பேர் ஆண்டவர் இந்த 2000 வருஷமாக தெரிந்து கொண்டார். அந்த ஏழு பேர் செய்தி தான் மறுபிறப்பை ஏற்படுத்தும். சுவாபனங்கள் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டது. அதனால வசி வந்து ஏழு பேர் வந்து அழைக்கும் பொழுது அவள் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். அதே போல இன்னைக்கு பெந்தகோச மனவாட்டியை அந்த சபையை வந்து இந்த ஏழு செய்திகள் அழைக்கும் பொழுது இந்த ஏழு செய்திகளுக்கு அவங்க கீழ்ப்படிவதில்லை. நாங்கள் வெளிப்படுத்தின விஷயத்தில் ஏழு சபை காலங்கள், ஏழு முத்திரைகள், ஏழு எக்காலங்கள், ஏழு கோபகலசங்கள், ஏழு இடி முழக்கங்கள், இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு அறிவிக்கும் பொழுது அவங்க இருந்த இடத்த விட்டு இன்னொரு ஸ்தானத்துக்கு வரமாட்டாங்க. அந்நிய பாஷை பேசுறதோடு அவங்க வாழ்க்கை முடிவடைகிறது. அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை அந்நிய பாஷை பேசுவது. அதுக்கு மேலே அவங்க வந்து இந்த வெளிப்பாடுகளை கொடுக்கும் பொழுது இந்த வெளிப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால் ஃபர்தர் ரெவலேஷனுக்கு அவங்க வரமாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவோடு அடையாளப்படுத்தி காண்பிக்காதபடி பிதா குமாரன் பசுத்தாபி, அதாவது அந்த ட்ரினிட்டியில் இருக்கிறாங்க. பைபிளில் ட்ரினிட்டிங்க வேர்டு கிடையாது. ஒரே தேவன் மூன்று ஸ்தானங்களில் இருக்கிறார். அவங்க மூன்று நபர்களை நம்புறதுனால அந்த உபதேசத்தில் இருக்கும் பொழுது இந்த வெளிப்பாடுகள், இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாடு. அதனால தேவன் மூன்று ஸ்தானங்களில் இருக்கிறார், பிதா குமாரன் பசுத்தாபி என்ற மூன்று ஸ்தானங்களில் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பரலோகத்தில் பார்க்க போறோம். அங்க மூணு கடவுளை பார்க்க போறதில்லை. மூணு கடவுளை விசுவாசிக்கிறவங்க அங்க போக முடியாது. அதனால இப்பொழுது நீங்க கவனிக்கும் பொழுது அந்த வசி பெந்தகோசல் பிரைடு வந்து அவளை அழைக்கும் பொழுது இந்த வெளிப்பாட்டுக்குள்ள நீ வான்னு அழைச்சா வரமாட்டேங்கிறா. இந்த ஏழு இந்த தூதருடைய மெசேஜில் வருவதில்லை. ஆனால் அருமையான சகோதரி ஃபெல்ஷியா வந்து அவ்விதமான மெசேஜில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கேரக்டர் வந்து மோல்ட் ஆகியிருக்கிறது. அதனால் ராஜா என்ன செய்கிறார் என்றால் அவர் கன்னிகைகளை சேர்க்கிறார். 127 நாடுகளில் கன்னிகைகளை சேர்க்கும் பொழுது யாராவது ஒரே ஒருத்தி தான் அவர் தெரிந்து கொள்வார். எத்தனையோ கன்னிகைகள் வந்தாலும் ஒரே ஒருத்தியை தான் ராணியாக தெரிந்து கொள்வார். எல்லாரும் அவருக்கு முன்பாக கடந்து செல்லும் பொழுது இந்த எஸ்ஸர் மேலே அவளுக்கு வந்த அன்பு வந்தது. ஏனென்றால் அவன் வந்து அவிதமான ஒரு கேரக்டரை, அவிதமான ஒரு அழகு மாத்திரமல்ல கேரக்டரை அங்க காணும் பொழுது அவள் மேல் தன்னுடைய கிரீடத்தை வைத்து அவளை கியூனாக அங்கே பட்டத்து ராணியாக மாற்றினான் என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். எஸ்ஸர் அதை இழந்து போனாள். ஆனால் வசி இழந்து போனால் ஆனால் எஸ்ஸர் அந்த ஸ்தானத்தை பெற்றாள். அதே போல் இன்றைக்கி ஆண்டவர் டினாமினேஷனை புறக்கணித்து விட்டு கர்த்தர் சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் பாசைக்காரர்களும் இருந்து கோத்திரங்களில் இருந்து ஒரு ஜனத்தை தம்முடைய நாமத்துக்காக தெரிந்து கொள்கிறார். அந்த ஜனந்தான் பிரைடு. அவங்க கியூன் என்ற ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆனால் எஸ்ஸர் மிகப்பெரிய ஸ்தானம். இன்னைக்கு இருக்கிற இரான் நாட்டுக்கு ராணியாக, அந்த காலத்தில் அது வேர்ல்டு கிங்கிடமாக இருந்தது. ஈராக் வந்து வேர்ல்டு கிங்கிடமாக இருந்தது. கிரீஸ் வந்து வேர்ல்டு கிங்கிடமாக இருந்தது. இன்னைக்கு அது வேர்ல்டு கிங்கிடம் கிடையாது. இந்த மாதிரி 4 கிங்டம்ஸ் இருந்தது. கடைசியாக ரோம் வந்து கிங்கிடமாக மாறினது. மற்றபடி இது அந்த பெரிய கிங்டம், வேர்ல்டு கிங்டம், வேர்ல்டு கிங்டத்துக்கு அந்த ராணியாக மாறும்படியாக சாதாரண ஒரு பெண், அவளுக்குள்ள ஆண்டவர் அந்த பொசிஷனை வச்சிருந்தார். அவள் ராணியாக உயர்த்தப்பட வேண்டும் என்று அந்த பொசிஷனை வச்சிருந்தார். அது கர்த்தருக்கு தான் தெரியும், அவளுக்கு தெரியாது, மொர்தேக்காக்கு தெரியாது. ஆனால் ஏற்ற வேலை வரும் பொழுது, அவள் கன்னிமாடத்துக்கு போகும் பொழுது ராஜா வந்து அவள் மேலே அவங்க பாசம் வைத்து அவளை வந்து ராணியாக மாற்றுகிறான். இப்பொழுது அவள் அவ்வளவு பெரிய ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் நிறைய டெபாசிட் பண்ணியிருக்கிறார். அவளுக்குள்ள ஒரு பொசிஷனை அவர் வைத்திருக்கிற ஆண்டவர் அவளை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார். ஹலலுய்யா. இன்னைக்கு நம்மளை வந்து இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாற்றி இருக்கிறார். ஹலலுய்யா. ஆகாசுவேறு 127 நாடுகளுக்கு தான் ராஜா. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர். ஹலலுய்யா. இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வார். நம்ம இப்பொழுது அந்த வார்த்தையில வரும் பொழுது நம்முடைய கேரக்டர் மோல்ட் ஆகிறது. இதில் ஆண்டவர் நம்ம மேல பிரியம் வைத்து இன்னைக்கு நமக்கு கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாற்றி இருக்கிறார். ஹலலுய்யா. பவர் அபார்ட் ஃப்ரம் கேரக்டர் இஸ் சாட்டானிக். பவர் வித் கேரக்டர் இஸ் ஃபிட் டு ரூல். அதனால ஒரு ரூ ஆளுகை செய்வதற்கு கேரக்டர் வேணும். கத்தர் நமக்கு அந்த கேரக்டரை கொண்டு வரதுதான் இந்த உலகத்துல கொண்டு வந்து ஒரு வார்த்தையை கொண்டு வந்து நம்மளை மோல்டு பண்ணுகிறார். அதான் மொர்தேக்காய் மினிஸ்ட்ரி. மொர்தேக்காய் ஊழியம் அவனுடைய கேரக்டர் மோல்ட் பண்ணது. அந்த கேரக்டர் மேல இத ராஜா பிரியப்பட்டார். மற்ற எல்லா பெண்களையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவளை வந்து பட்டத்து ராணியாக மாற்றினார். ஹல்லேலூயா. நீங்களும் இன்னைக்கு அந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. முழு உலகத்தையும் இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் ஆளுகை செய்வார். அவரோடு கூட நாமும் ஆளுகை செய்வோம் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம இன்விசிபிள் யூனியன்ல வந்திருக்கிறோம். அந்த மேரேஜ் கவனன் தான் அவளுக்கு வந்து அவ்வளவு பெரிய ஸ்தானத்தை கொண்டது. அவள் இப்பொழுது தன்னுடைய பொசிஷனை அறிந்திருக்கிறாள். இவ்வளவு நாள் அவளுடைய பொசிஷன் தெரியல. அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, அவளுடைய ஃபியூச்சர் எவ்விதமாக இருக்குமோ என்று அவள் யோசித்து கொண்டிருந்தாள். அதே போல தான் என் உலகத்தில் நம்ம வாலிப பிள்ளைகள் தங்களுடைய பொசிஷன் என்ன, ஆண்டவர் நமக்கு என்ன பொசிஷன் தருவார் என்று அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கத்தருக்கு பயந்து நம்ம கேரக்டர் நல்ல மாதிரி இருந்தால், கத்தருக்கு பிரியமாக ஜீவித்தால், அந்தவர் ஏற்ற வேளையிலே நம்மளுடைய ஒரு ஹையர் பொசிஷனுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதனால் எஸ்தர் ஒரு ஹையர் பொசிஷனுக்கு வந்தால், அதே போல ஆஸ்னாத்தையும் ஆண்டவர் அவிதமான ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இப்பொழுது அவள் வந்து பொசிஷன் அறிந்து கொண்டாள். தன்னுடைய வாழ்க்கையினுடைய பொசிஷன் என்ன என்பதை அறிந்து கொண்டாள். அடுத்தபடியாக இவள் வாழ்க்கையில் இருக்கிற பர்பஸ் என்னன்னு தெரியல. சிலர் வந்து தங்களுடைய பொசிஷன் அறிஞ்சிருப்பாங்க. உலகப்புறமாக நீங்கள் ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம், அல்லது ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு பொசிஷனுக்கு வந்திருப்பீங்க. சிலர் பொசிஷனுக்கு வராதவங்க தான் வாழ்க்கையில் வந்து இப்படி அப்படி இல்லாமல் அலட்டி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கொள்வாங்க. ஒரு பொசிஷன். ஆண்டவர் என்ன எதுக்காக அழைத்திருக்கிறார்? ஜீசஸ் கால்ட் மீ டு ப்ரீச் த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட். என்னுடைய பொசிஷனை நான் அறிகிறேன். இயேசு கிறிஸ்து என்னை பரிபூர்ணமான வார்த்தையை போதிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். ப்ராபட் மெசேஜை போதிச்சவங்கெல்லாம் மறிச்சு போயிட்டாங்க. இப்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை போதிக்கும்படியாக கர்த்தர் என்ன அழைத்திருக்கிறார்? நான் என்னுடைய பொசிஷனை அறிகிறேன். எஸ்தர் இப்பொழுது தன்னுடைய பொசிஷனை அறிந்திருக்கிறாள். சி வாஸ் எ கியூன், கியூன் ஆஃப் பெர்சியா. ஈரான் நாட்டுக்கு அவள் ராணியாக மாறியிருக்கிறாள். அடுத்தபடியாக இப்பொழுது அந்த பொசிஷனில் வந்த பிறகு அவளுக்குடைய வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன? பர்பஸ் என்றால் தீர்மானம், நோக்கம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஒரு பர்பஸோடு உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். புசிப்போம், குடிப்போம், இன்று இருப்போம், நாளை சாவோம் என்று உலகத்தின் மக்கள் நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம சாப்பிடணும், அதுக்கு தான் உலகத்தில் பிறந்திருக்கோன்னு சிலர் அவிதமாக நினைக்கிறார்கள். ஆனால் நம்ம அப்படி புசிப்பதுக்காக உலகத்துக்கு வரவில்லை. இதை நாம் வந்து ஒரு பர்பஸோடு கூட இங்கே உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பர்பஸோடு கூட நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பர்பஸை குறித்து அவளுக்கு இப்பொழுது அந்த இது இல்லை. பொசிஷன் அறிஞ்சிருக்கிறாள். வார்த்தையில் இருக்கிறோம், கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கிறோம், ராப்சரில் பங்கு பெறுவோம், எல்லாம் ஓகே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் என்ன, அவருடைய பர்பஸ் என்ன, அவருடைய நோக்கம் என்ன என்பதை அறிய வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் தைரியமான ஒரு வாழ்க்கை செய்ய முடியும். இப்பொழுது அவள் அந்த பொசிஷனில் இருக்கிறாள். ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரல. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு டைம் வைத்திருக்கிறார். இப்பொழுது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவளுக்கு வருகிறது. எஸ்தர் 4 பதினாலாம் வாசிக்கிறோம்.
நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னார்.
சரி, இப்பொழுது அவள் மொர்தேக்காய் மினிஸ்ட்ரியில இருந்து அவள் குயினாக மாறி இருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் ஒரு ப்ராப்ளம் ஏற்படுகிறது. ஆமான் என்கிறவன் யூத ஜனங்கள் எல்லாரையுமே ஒரே நாளிலே கொன்று குவிக்க வேண்டும். ஜெனோசைடு, ஒரு இனத்தை முற்றிலுமாக அழிப்பது. சிங்களர்கள் தமிழர்களை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இந்து தீவிரவாதிகள் கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். அதான் வந்து ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை அழிப்பது, ஒரு மதம் இன்னொரு மதத்தை அழிப்பது, இவ்விதமான இது வந்து சாட்டானிக்காக இருக்குது. இந்த ஆமான் சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறான். இந்த ஆமான் என்ன செய்தான் என்றால், ராஜாட்ட போய் சட்டம் ஏற்றி விட்டான். இதை மாதிரி 12 மாதம் 13 தேதியில் எல்லா யூதர்களையும் கொன்றுவிட வேண்டும். 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று அவன் சட்டம் கொண்டு வந்து விட்டான். இவள் வந்து, எஸ்தர் வந்து பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அடையாளமாக இருக்கிறாள். நம்ம 1948 பிறகு ஜீவிக்கிறோம். 1948 செகண்ட் வேர்ல்ட் வார் முடிந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், உலகமானது தேர்ட் வேர்ல்டு வாரை எதிர்நோக்கி இருக்கிறது. நம்ம செகண்ட் வேர்ல்டு வாருக்கும் தேர்ட் வேர்ல்டு வாருக்கும் மத்தியில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் மணவாட்டியை குறித்து ஒரு பர்பஸ் இருக்கிறது. இவளுக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது. ஆமான் வந்து பெர்சிக்யூஷன் அகெயின்ஸ்ட் த எலெக்ட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விரோதமாக அவன் வந்து பெர்சிக்யூஷன் உபத்திரத்தை கொண்டு வருகிறான். அவனை வந்து அவனை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. உலகத்தில் யாருமே ஆமானை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளோ பொல்லாதவன். ஒரே ஒருத்தர் தான் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் ராஜா, ஆகாஸ்வேர் ராஜா மட்டும்தான் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும். வேற யாருமே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒன்லி பர்சன் இன் த ஹோல் வைட் வேர்ல்ட் தட் குட் பிரிங் டெலிவரன்ஸ் அகைன்ஸ்ட் சச் ஃபோ ஆஸ் ஆமன். ஆமனுடைய அந்த சத்ருவாகிய ஆமான்லேருந்து ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான் விடுதலை கொடுக்க முடியும். தட் இஸ் த கிங் ஹிம்செல். ராஜா மட்டும்தான் அதை செய்ய முடியும். ராஜாட்ட போய் யாருமே பேச முடியாது. ஆகாஸ்வேரு பெரிய ராஜா. அதனால் அந்த காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால், இஸ்ரேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு பெண்ணை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும். God was going to use a woman. ஒரு பெண்ணை தான் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும். அந்த பெண் தான் எஸ்தர். இப்பொழுது அவள் குழப்பத்தில் இருக்கிறாள். தன் வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்னன்னு தெரியாதபடி குழப்பத்தில் இருக்கிறார். எஸ்தர் was in a state of confusion. அவள் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறாள். என்ன செய்வதுன்னு அவளுக்கு தெரியல. யூத ஜனங்களை ஆமான் ஒரே நாளிலே கொன்று குவித்து விட வேண்டும் என்று கட்டளை போட்டிருக்கும் பொழுது அவளுக்கு இப்பொழுது என்ன செய்யணும்னு தெரியல. அவள் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாள். தன் வாழ்க்கையிலே அவளுடைய தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறியாமல் இருந்தாள். அதுக்கு அவளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வர்றதுக்காக தான் ஆண்டவர் ஆத்தாகுன்னு ஒரு மனுஷனை வச்சிருக்கிறார். ஆத்தாகு என்ற பிரதானி நியமிக்கப்பட்டிருக்கிறான். எஸ்தர் 4:5 வாசிக்கலாம்.
அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகள் ஒருவனாகி ஆத்தாகை அழைப்பித்து, காரியம் என்ன, அதன் முகாந்திரம் என்ன என்று அறியும்படி மொர்தேக்காயினிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள்.
இது ஆத்தாகு என்ற ஒரு பிரதானியை ராஜா அவளுக்கு உதவி செய்யும்படியாக நியமித்திருக்கிறார். இந்த ஆத்தாகு மினிஸ்ட்ரி இப்பொழுது வேண்டியதாக இருக்கு. இந்த ஆத்தாகு மினிஸ்ட்ரி தான் அவருடைய வாழ்க்கையில எதுக்காக நீ ராணியாக மாறினாய், எதற்காக இந்த ஹை பொசிஷனுக்கு வந்த அப்படிங்க அந்த பர்பஸை வந்து அறிய வேண்டும். வாழ்க்கையில உங்களை உலகத்தில் நீங்கள் எதுக்காக வாழ்கிறீங்க திட்டத்தை அறிவீர்கள் என்றால், நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்பீங்க, ஆவிக்குரியவங்களாக இருப்பீங்க. அல்லது உலகத்து மனுஷனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் வித்தியாசம் இல்லை. நம்ம மேரேஜ் பண்ணணும், குழந்தை பெறணும், அதெல்லாம் நம்ம சம்பாதிக்கணும், வாழணும், நல்லா வாழணும். இதுதான் அது. உலகத்து மனுஷனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நம்மை குறித்து ஒரு பர்பஸ் இருக்கிறது, ஒரு தீர்மானம் இருக்கிறது. அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அதுக்கு அவளுக்கு வந்து மொர்தேக்காயை விட்டு இப்பொழுது பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாள். மொர்தேக்காய்க்கும் அவளுக்கும் அதிக தொடர்பு இல்லை. ஆனால் ஆத்தாகுன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த ஆத்தாகு என்ன ராஜாவுடைய பிரதானியாக இருக்கிறான். அவன் தான் எஸ்தருக்கும் மொர்தேக்காய்க்கும் அங்கே வந்து ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறவன். என்ன மொர்தேக்காய் வந்து ரெட்டுடுத்தி இருக்கிறார், புலம்பிக் கொண்டிருக்கிறார். யூதர்கள் என்ன புலம்பிக் கொண்டிருக்க அவளுக்கு ஒன்றும் தெரியல. அல்ல, ஆத்தாகிட்ட விசாரிக்கும் பொழுது ஆத்தாகு வந்து மொர்தேக்காய் சொன்ன காரியத்தை வந்து இங்கே சொல்லுகிறான். பிறகு இவள் சொன்ன காரியத்தை ஆத்தாகு என்ன செய்கிறான் என்றால் அங்கே மொர்தேக்காய்கிட்ட போய் சொல்லுகிறான். அதனால் இந்த நேரத்தில் அவளுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இதன் எதற்காக ஆண்டவர் இந்த பொசிஷனில் கொண்டார் என்று அவள் அறியாமலுக்கு அந்த பர்பஸ் அவளுக்கு என்னதுன்னு தெரியல. மொர்தேக்காய் மினிஸ்ட்ரி வந்து அவளுக்கு அந்த பர்பஸை வந்து அது தெரியப்படுத்தலை. அதுக்கு என்னன்னா ஒரு ஆத்தாகு ஊழியம் அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆத்தாகு தான் மொர்தேக்காய்க்கும் எஸ்தருக்கு மத்தியில இருந்து மொர்தேக்காய் சொல்லுகிற காரியங்களை விளக்கி சொல்லி அவள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பர்பஸை நிறைவேற்றும்படியாக செய்தது. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை என் மேல நிறைவேறுகிறது அப்படின்னு நீங்க எல்லாருமே சொல்லணும். உலகப்புறமா ஜீவித்து கொண்டு நாங்கள் செய்தியில் இருக்கிறோம், நாங்கள் மெசேஜில் இருக்கிறோம், நாங்கள் தீர்க்க தேசியை நம்புகிறோம், பிரயோஜனம் கிடையாது. தன் வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்னன்னு தெரியணும். அதுக்கு ஆத்தாக தேவைப்படுகிறது. இன்னைக்கு ஒரு அனாயின்ட் ப்ரீச்சர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அனாயின்ட் ப்ரீச்சர் கீழே வரணும். அந்த மினிஸ்ட்ரி கீழே ஆத்தாக மினிஸ்ட்ரியில் வரணும். மொர்தேக்காய் மினிஸ்ட்ரியில் இருந்தால் மட்டும் போதாது. மொர்தேக்காய் மினிஸ்ட்ரி அவளை பெர்ஃபெக்ஷனில் கொண்டு வரலை. அவளுடைய பர்பஸை வந்து மொர்தேக்காய் மினிஸ்ட்ரி அவளுக்கு வெளிப்படுத்தலை. ஆண்டவர் இங்கே ஆத்தாகுங்கிற ஒருத்தனை வைத்து இதை என்ன செய்கிறான், அந்த பிரதானி என்ன செய்கிறான் என்றால் மொர்தேக்காய் சொன்ன காரியத்தெல்லாம் சொல்லுகிறான். அதே போல் தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தை ஒரு பாஸ்டர் வந்து சபையாருக்கு விளக்கி சொல்லணும். பாஸ்டர் இல்லாமல் அந்த விசுவாசி பெர்ஃபெக்ஷன் அடைய முடியாது. வாழ்க்கையினுடைய பர்பஸ் அவளுக்கு தெரியாது. அதனால் மொர்தேக்காய் ஆத்தாகு மூலமாக சொல்லுகிறான். அவளுக்கு வந்து ப்ராஃபட் மெசேஜ் கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும். இன்னைக்கு எல்லா குழப்பவாதிகள் தான் இருக்கிறாங்க. எல்லா பாஸ்டர்களும் குழப்பவாதிகளாக இருக்கிறார்கள். தீர்க்கதரிசி செய்தியை தெளிவாக சொல்ல தெரியல. இங்கே ஆத்தாக என்ன செய்கிறான் என்றால் மொர்தேக்காய் சொன்ன காரியத்தை தான், அவனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் கிடையாது. மொர்தேக்காய் சொன்ன காரியங்களை அவள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்படியாக, அந்த எஸ்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்படியாக அவளை வந்து சரிப்படுத்துவது, அவளை சேஞ்ச் பண்ணுவது இந்த ஆத்தாக ஊழியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா அருமையான ஆஸ்னாத் ஃபெல்சியா இப்போ ஆத்தாக மினிஸ்ட்ரியில் வந்திருக்கிறார். அதான் பாஸ்டர் மினிஸ்ட்ரி கல்வரி டேபனாக்கிளுக்கு வந்திருக்கிறோம். கல்வரி டேபனாக்கிள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவை. அதில் கொடுக்குற செய்திகளானது உண்மையான ஆசீர்வாதமான மெசேஜ், பரிபூர்ணமான வார்த்தை. அது ராப்சருக்கு ஆயத்தப்படுத்தும். அங்கே வரும்பொழுது வாழ்க்கையின் பர்பஸை அறிய முடியும். அதனால் அந்த ஆத்தாவுக்கு வந்து அங்கே வந்து சொல்லும் பொழுது, எஸ்தருக்கு அதை சொல்லும் பொழுது அவள் என்ன சொல்லுகிறாள் என்றால் நீங்கள் எனக்காக உபாசம் இருங்க, நான் வந்து ராஜாட்ட போகிறேன்னு சொல்கிறாள். அவளுடைய பர்பஸ் என்னவென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை ஆமானுடைய பிடியிலிருந்து, மரண அங்கே பிடியிலிருந்து அவளை விடுதலை ஆக்குவது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்களை நம்ம விடுதலை ஆக்கும்படியான ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசுடைய பிடியிலிருந்து, கள்ள உபதேசங்களிலிருந்து, தவறான உபதேசத்திலிருந்து ஒரு ஜனங்களை விடுவித்து அவங்கள வந்து அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன அவங்க அவளுக்கு காண்பிப்பது, அதுதான் ஒரு பாஸ்டருடைய வேலை. அதனால ஆத்தாக மினிஸ்ட்ரி மொர்தேக்காய் மினிஸ்ட்ரி கீழே ஆத்தாக மினிஸ்ட்ரி இருக்கிறது. பிரதர் சொல்லுகிறார் என்ன ஜென்ரல் பிரைட் அண்டர் ஹேர் மெசஞ்சர் சி பிகேன் த ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ். அந்த செய்தியாளர் கீழே மனவாட்டி வந்து உலகத்துக்கு கடைசி கால சந்ததிக்கு கடைசி சத்தமாக இருக்கிறார். அதனால் நான் கடைசி கால சந்ததிக்கு கடைசி சத்தம் என்பதை அறிய வேண்டும். இதுதான் பர்பஸ். கடைசி கால சந்ததிக்கு கடைசி சத்தமாக மாற வேண்டும். அதுக்கு இந்த ஆத்தாக ஊழியம் அவசியமாக இருக்கிறது. பெனாம் ஊழியம் வந்து அதோடு கூட முடிவடையலை. அவருடைய ஊழியம் ஒரு பிரைடு மூலமாக கண்டினியூ ஆகிறது. அந்த பிரைடை வந்து பெர்ஃபெக்ஷனில் கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையின் பர்பஸை சொல்லுவதற்கு ஆண்டவர் அனாயின்ட் பிரீச்சரை வச்சிருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பாஸ்டர் அதுதான் ஆத்தாக். எல்லா பாஸ்டரும் கிடையாது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாஸ்டர் அவளுக்கு வந்து அந்த அங்கே அவளுடைய பர்பஸை சொல்லும் பொழுது இப்பொழுது அவள் என்ன சொல்லுகிறாள் என்றால், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லுகிறாள். Mordecai is being preached to Esther by Hadda for the purpose of bringing her into the change of heart. அல்ல, மொர்தெக்காய் ஆத்தாகு மூலமாக அவளோடு கூட பேசும் பொழுது அவளுடைய ஹார்ட் சேஞ்ச் ஆகிறது. She becomes willing to lay her life down her people. தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுப்பதுக்கு அவளை ஆயத்தப்படுத்துகிறது. அதே போல இந்த மெசேஜ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுது, நம்முடைய ஹார்ட்டை சேஞ்ச் பண்ணுகிறது. She was willing to lay his life for her people. தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுக்கும்படியான செய்தது. ராஜாவை போய் சந்தித்து ராஜாட்ட தைரியமாய் பேசி அந்த ஜனங்களை வந்து விடுவிக்க வேண்டும், ஆமானுடைய பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். அவள் மாத்திரம்தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. உலகத்தில் வேற யாருமே செய்ய முடியாது. அதே போல் ஆண்டவர் இன்னைக்கு பிரைடை வச்சிருக்கிறார். இந்த மெசேஜ் மட்டும்தான் ஒருத்தருக்கு விடுதலை தரும். இந்த மெசேஜ் தான் ஹார்ட்டை சேஞ்ச் பண்ணும், நியூ பேர்த்தை கொண்டு வரும். அந்த நியூ பேர்த் இந்த மெசேஜ் கொண்டு வர முடியும், அது மனவாட்டிக்கிட்ட தான் இருக்கிறது. இந்த பிரைட் மெசேஜ், பிரைட் மினிஸ்ட்ரி இங்கே வந்திருக்கிறது. அதனால அவளுடைய கேரக்டர் இப்பொழுது மெச்சூரிட்டி ஆகிறது. அந்த பர்பஸை அறிந்து கொண்டாள். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பர்பஸை அறியும் பொழுது நம்ம மெச்சூர் கிறிஸ்டியனாக மாறுகிறோம், வெர்ஜின் பிரைடாக மாறுகிறோம். கடைசியாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எஸ்ஸர் 9:32 வாசிக்கலாம். எஸ்ஸர் 9:32.
இப்படியே எஸ்தரின் கட்டளையானது பூரின் நாட்களை பற்றின இந்த வர்த்தமானங்களை திடப்படுத்தினது, அது ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டது.
எஸ்ஸர் வந்து என்ன செய்யறா, பூரின் பண்டிகையை கொண்டு வருகிறார். பூரின் பண்டிகை, ஜனங்கள் இவ்வளவு நேரம் உயிருக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க, இப்பொழுது பண்டிகை கொண்டாடுகிறார். இப்போ பாருங்க, நம்ம எல்லாரும் இந்த அருமையான ஹாலில், 3-star ஹோட்டல், ரொம்ப அருமையான இடத்துல வந்திருக்கிறோம். நம்ம சர்ச் இப்படி இருந்தால் இவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அழகான ஒரு இடம், ரொம்ப ஏர் கண்டிஷன் கூலாக இருக்கிறது. நம்ம எல்லோரும் வந்திருக்கிறது, எவ்வளோ ஒரு அருமையான ஒரு பிளேஸ். எதனால் வந்திருக்கிறோம், ஃபெலிஷியானால. இந்த நாளில் நம்ம இங்கே வருவோன்னு நினச்சோமா, நினைக்கல. அதனால் கத்தர் இந்த ஃபங்க்ஷனை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஹாலில் நம்ம வந்து சேரும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்னதாக ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபெலிஷியா வாழ வயதை அடைந்து அவளுக்கு நம்ம வந்து தேங்க்ஸ்கிவிங் பண்ணும்படியாக, ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம். ஹல்லேலூயா. ஃபெலிஷியா நமக்கு இந்த மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறாள். ஹல்லேலூயா. எஸ்ஸர் மகிழ்ச்சியை கொடுத்தாள். அதனால் ஒரு பண்டிகை கொண்டாடினார்கள், அதான் பூரீம் பண்டிகை. வருஷா அந்த பண்டிகையை கொண்டாடினார்கள். ஏனென்றால் ஆமான் எல்லாரையும் கொல்ல நினைக்கும் பொழுது எல்லாரும் மரண பயத்தில் இருக்கிறாங்க, எல்லாரும் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த பெண் காட்சியிலே தோன்றி என்ன செய்யணும்னா, அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிட்டார். அதே போல் நீங்கள் எல்லாருமே எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறவங்களாக மாற்ற வேண்டும், கர்த்தருக்குள் சந்தோஷப்பட செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சியை கொண்டு வருகிறவர்கள் நீங்களும் நானும் தான். உலகத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற செய்தி நம்மகிட்ட இருக்கு. அவங்களுக்கு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, பயத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு பூரின் பண்டிகை கொண்டாட சுமிடியாக செய்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் எவ்வளவு சோதனை இருந்தாலும், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் சந்தோஷம். ஹல்லேலூயா. எல்லாத்துக்குமே கொஞ்ச நாள் தான், நான் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவேன், வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன். ஹல்லேலூயா. அங்கே நித்திய சந்தோஷம் உண்டு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் சந்தோஷத்தோடு கூட திரும்பி வருவார்கள். ஏசாயா 35:10 வாசிக்கலாம். ஏசாயா 35:10.
கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்.
நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்பும். அதெல்லாம் ஒரு நாளில் நம்ம நித்திய மகிழ்ச்சிக்குள்ளே பிரவேசம் அது நமக்குள்ளே இப்போ இருக்குது. ஆனால் நம்ம சுற்றி பல போராட்டங்கள் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை, அந்த மீட்பின் சந்தோஷத்தை எடுக்க யாராலும் முடியாது. ஒரு நாளில் நம்ம பெர்மனெண்ட்டாக அதை அனுபவிக்க போகிறோம், நித்திய காலமாக அனுபவிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். பவுல் சொல்லுகிறார், அங்கே நம்ம வந்து எஸ்ரா புஸ்தகத்தில் என்ன வாசிக்கிறோம், நெகேமியா 8:10, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலனாக இருக்கும். ஃபார் த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். இப்போ எஸ்ரனுடைய லைஃபை நம்ம பார்க்கும்பொழுது கடைசியில் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டார். அவன் எப்பொழுதும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துவது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு சொன்னார். சீசர்கள் வந்து குழப்பத்தில் இருந்தாங்க, இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவங்களுடைய உள்ள சந்தோஷத்தினால நிறைந்தது. அதே போல நம்ம வந்து உலகத்தில் ரொம்ப டல்லாக இருக்கிறவங்க, சோகத்தில் இருக்கிறவங்க, துக்கத்தில் இருக்கிறவங்களை மகிழ்ச்சி ஆக்கிறது தான் இந்த எஸ்ரனுடைய தாங்க கடைசியாக அவர் செய்தது. எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டார். இன்னைக்கு நீங்களும் அவிதமாக இருக்க வேண்டும். ஃபெல்ஷியாவும் அவிதமான ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அவருடைய லைஃபை ஆண்டவர் அவிதமாக ஆசீர்வதிக்கும். மற்றவங்களை சந்தோஷப்படுத்தும், துக்கத்தில் இருக்கிறவங்களை சந்தோஷத்தில் கொண்டு வர்றது தான் எஸ்ரனுடைய லைஃப்பில் நாம் பார்த்த காரியம். அதே போல் ஆண்டவர் என்ன அழைத்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார், எதற்காக அழைத்திருக்கிறார், மற்றவங்களை நம்ம மூலமாக சந்தோஷத்தை பெறணும். அவங்க மனசை புண்படுத்தி அவங்கள வேதனைப்படுத்தக்கூடாது. நம்ம வந்து பிரச்சனைகளையும் கலகத்தையும் கொண்டு வராதபடி நம்ம எங்கெங்கே போகிறோமோ இதை எல்லாரும் சந்தோஷப்படுத்துகிறவர்களாக மாற்ற வேண்டும். இந்த மெசேஜ், இந்த மொர்தேக்காய் மினிஸ்ட்ரி, இந்த ஆத்தாகு மினிஸ்ட்ரி, இந்த ரெண்டு ஊழியம், தீர்க்கதரிசி ஊழியம், பாஸ்டர் ஊழியம், இந்த ரெண்டு ஊழியத்தின் கீழே அந்த எஸ்ஆர் இருந்தனாலே அவருடைய கேரக்டர் மோல்ட் ஆகி ஹை பொசிஷனுக்கு வந்தால் தன்னுடைய பர்பஸ் என்னதென்று அறிந்தால் அந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்காக, சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக அவளுடைய பர்பஸ் அதுதான் என்பதை கண்டுகொண்டால் இப்பொழுது அவள் பூரியின் பண்டிகையை ஏற்படுத்தி எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. சாரி மேபல் கிறிஸ்டி, பிரசாத் வந்து வாரி இறைப்பாங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், குடும்பத்தார் எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் அவங்ககிட்ட அந்த கேரக்டரை பார்க்குறேன், கொடுப்பதில் தயங்க மாட்டாங்க. அதனால் எப்படி நல்ல சாப்பாடு கத்தோடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடத்தும், எது செஞ்சாலும் நல்லா செய்யணும், எல்லாரும் சந்தோஷப்படணும். அதுதான் அந்த பேரண்ட்ஸுடைய வாழ்க்கையில் இருக்கிற கேரக்டரை நான் பார்க்குறேன். ஃபெலிஷாவுக்கும் அதே கேரக்டர், அவளுக்குள்ள எல்லா பொட்டன்ஷியலாக இருக்கிறது. அவன் காலம் போக போக எல்லாத்தையும் அவள் மேனிஃபெஸ்ட் பண்ணுவாள். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற நாம் எல்லாருமே அவ்விதமான மூணு தன்மையுடையவளாக இருக்க வேண்டும். அந்த 3 points நம்ம இருக்குதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஃபெல்ஷியாவை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஃபெல்ஷியாவுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஃபெல்ஷியா மலங்கால் படியிட வேண்டும். எல்லாருமே ஃபெல்ஷியாவுக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி ஃபெல்ஷியாவை கத்தர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக, அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாயிருக்கு. கிறிஸ்துவின் மனவாட்டியாக அவள் உயர்த்தப்பட்டு அவருடைய ஆண்டவர் உலகத்திலே கொண்ட அந்த பர்பஸ் நிறைவேறத்தக்கதாக அநேருக்கு அவள் ஆசீர்வாதமாயிருக்கு. நம்ம எல்லாரும் கத்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கத்தாவே மகிசோ.